அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டு தலைநகரை நாசமாக்கியதற்கு செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கும் 3 நீர்நிலைகளின் உபரி நீரையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட தமிழக அரசின் முடிவு காரணமா என்பதை ஒரு அலசும் ஆய்வுக் கண்ணோட்டம். சென்னை வெள்ளத்தில் தமிழ் பதிப்புத்துறையில் 10 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான புத்தகங்கள் பாழானதாக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்த ஒரு செவ்வி. இலங்கையின் திருக்கேதீஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட மனித உடல் எச்சரங்கள் மீதான ஆய்வை வெளிநாட்டில் மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதித்திருப்பது குறித்த ஒரு செய்தி.
நாங்கள் இவர்கள் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள், ஆகவே இந்த எலும்புகளின் வயது, எந்த காலப்பகுதிக்குரியவர்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம்.
பாரிஸ் தாக்குதல்கள் நடந்து 1 மாதமாகும் நிலையில் அங்கிருக்கும் முஸ்லீம்களின் மனநிலையை அலசும் ஆய்வு கண்ணோட்டம்.
As soon as I opened the door, they were aiming the guns on my face. I'm very upset about how did they came.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழ்.
வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
காலநிலை மாற்றம் குறித்த உலக மாநாட்டை நடத்தும் பிரான்ஸ் அதில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான காலக்கெடுவை வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கு நீட்டித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அடிப்படையான கருத்துக்களை தெளிவாக கொண்ட அறிக்கை ஒன்று நாளை, அதாவது சனிக்கிழமை காலை வெளியிடப்படும் என்று பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரன்ட் ஃபேபியஸ் கூறினார். பல சிக்கலான விஷயங்கள் பாதியளவே தீர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு ஒப்பந்தம் உருவாக மேலும் சமரச பேச்சுக்கள் தேவைப்படுகின்றன என்று ஐநா பொதுச் செயலாளர் வாங் கீ மூன் கூறினார். உலக வெப்பநிலை அதிகரிப்பை 2 செல்சியஸுக்கு மட்டுப்படுத்துதல் ஆபத்தான நிலையில் உள்ள நாடுகளை பாதுகாக்க போதுமானது அல்ல என்று மாநாட்டில் கலந்து கொண்டோர் உடன்பட்டுள்ளனர். அந்த வெப்பநிலை அதிகரிப்பு 1.5 செல்சியஸுக்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள்.
சீனாவின் பெரும் செல்வந்தர்களில் ஒருவரான குவா குவான்சாங் காணாமல் போயுள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் அவர் சீன அதிகாரிகளுக்கு உதவி வருவதாக தெரிய வந்துள்ளது. அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நிறுவனத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. அவர் காவல்துறையினரால் விசாரிக்கப்படுகிறாரா அல்லது வேறு ஒரு வழக்கின் விசாரணையில் உதவுகிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. வியாழனன்று அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஒரு பத்திரிகையில் வெளியான பின்னர்தான் அவரை பற்றி ஊகங்களும் பரவி வருகின்றன. இதனிடையே அவரது நிறுவனத்தின் பங்குகளின் விற்பனையை இடைநிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. முதலீட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவரான குவா குவான்சாங் சீனாவின் வாரன் பஃபே என்று அறியப்பட்டவர்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் பிரிவினரை வீழ்த்தும் நடவடிக்கையில் சிரிய அரசாங்கத்துக்கும் ஃப்ரீ சிரியன் ஆர்மி கிளர்ச்சிக்காரர்களுக்கும் விமானங்கள் மற்றும் ஆயுத தேவைகளை ரஷ்ய ராணுவம் பூர்த்தி செய்து வருகின்றது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். ISI எதிர்த்து சண்டையிட்டு வரும் ஃப்ரீ சிரியன் ஆர்மி கிளர்ச்சியாளர்களுடன் இணைந்து 5,000 ரஷ்ய ராணுவ படையினர் 4 மாகாணங்களில் போரிட்டு வருவதாக மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தில் புட்டின் மேலும் தெரிவித்தார். இதுகுறித்து FSA கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. FSAவுக்கு உதவ ரஷ்யா 2 மாதங்களுக்கு முன்பு முன்வந்தபோது அந்த அமைப்பு ரஷ்யர்களை எளிதில் நம்ப முடியாது என்று கூறி ரஷ்ய உதவியை நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. சிரிய அதிபர் அசாத்துக்கு ஆதரவான அரசு படைகளை எதிர்த்து ஃப்ரீ சிரியன் ஆர்மி போரிட்டு வருகின்றது. சிரியாவின் அதிபராக அசாத் தொடர வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகின்றது.
ஐரோப்பிய கால்பந்து சம்மேளத்தின் தலைவர் மிஷல் பிளாட்டினி தன் மீது விதிக்கப்பட்டிருந்த 90 நாள் இடைக்கால தடையை தளர்த்துமாறு கொடுத்திருந்த மேன்முறையீட்டில் தோல்வியடைந்துள்ளார். அதே நேரம் அந்த தடையை மேலும் நீட்டிக்க வேண்டாம் என்றும் விளையாட்டுத்துறை தொடர்பான நடுவர் தீர்ப்பாயம் ஃபீஃபா அமைப்பை கேட்டுக்கொண்டுள்ளது. கால்பந்து விளையாட்டின் உலகளாவிய நிர்வாக அமைப்பான ஃபீஃபா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வரும் சூழலில் அதன் தலைவர் செப் பிளாட்டருடன் 60 வயதான பிளாட்டினியும் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார்.
குர்து படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள சிரியாவின் வடகிழக்கு பகுதி நகரான டெல் டமரில் நடத்தப்பட்ட 3 தற்கொலை கார்குண்டு தாக்குதல்களில் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலின்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கும் என்று தெரிகின்றது.
இஸ்லாமியவாத குழுவான போக்கோஹராம் பிடித்து வைத்திருந்த 200-க்கும் மேலானவர்களை தாங்கள் மீட்டுள்ளதாக நைஜீரியாவின் ராணுவம் கூறியுள்ளது. இந்த குழுவின் பிடியில் இருந்த வடகிழக்கு மாநிலமான யோபேவில் உள்ள ஒரு கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் தமிழகச் செய்திகள். சென்னையின் பெருவெள்ளத்தில் நகரின் பல துறைகளும் கடும் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வெளிவரத் துவங்கியிருக்கின்றன. அதில் ஒன்றாக குறைந்தது 10 கோடிக்கும் அதிக மதிப்பிலான புத்தகங்கள் சென்னையில் பாழாகியிருப்பதாக ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் வெளியாகியிருக்கின்றன. தமிழ் பதிப்புத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு குறித்து சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்தின் ஆசிரியர் ஆர் முத்துக்குமாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அடிப்படையில் சென்னை புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது வந்து புத்தக வாசகர்களுக்கு ஒரு ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து நான் இங்க இருக்கக்கூடிய பார்த்தாங்க தமிழ் பதிப்பாளர்கள் எழுத்தாளர்களும் வந்து ஒரு ஒரு ஆண்டு முழுக்க ஒர்க் பண்ணி அந்த இந்த சென்னை புத்தக கண்காட்சி போதுதான் வந்து தங்களுடைய புத்தகங்களை வந்து வாசகர்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு சந்தைப்படுத்துவதற்கு அதற்கான முயற்சிகளுக்காக பெருமளவு நம்பியிருக்கிறது வந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சி தான். அதற்கான தயாரிப்புகள் வந்து மிக தீவிரமா ஈடுபட்டிருந்த ஒரு சூழல்ல தான் வந்து இந்த சென்னையில வந்து ஒரு கனமழை ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து தமிழ் பதிப்புலகுக்கு குறிப்பா சிறு பதிப்பாளர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் வந்து கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது?
எந்த அளவுக்கு அப்படின்னா புத்தகங்கள் அதாவது புத்தக கண்காட்சியாக பெருமளவு புத்தகங்கள் தயாரித்து புத்தக பதிப்பகங்கள்லயும் அச்சங்களையும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. சென்னை இன்னும் ஒரு மாசத்துல எல்லாமே வந்து விற்பனைக்கு போக போறோங்கிற சூழல்ல அந்த கிடங்குகள்லயும் பதிப்பகங்களையும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் வந்து இந்த மழை நீர் வந்து எல்லா பதிப்பகங்களுக்குள்ளயும் அந்த அலுவலகங்களுக்குள்ளயும் போயிட்டதுனால அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பெருமளவு சேதமாயிருக்கு. இது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஒரு சேதம் வந்து தமிழ் பதிப்புலகம் ஏற்பட்டிருக்கு. சமீப கால வரலாற்றுல இப்படி ஒரு சேதம் வந்து தமிழ் பதிப்புலகம் சந்திச்சது இல்லைங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பா தமிழ் மண் பதிப்பகம் அவங்களுடைய அந்த அச்சடித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் வந்து சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வந்து சேதமாயிருக்குங்கிறது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இதே போல புத்தக விற்பனையாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக சென்னையில் உள்ள தமிழ் மற்றும் ஆங்கில புத்தக விற்பனையாளர்கள் பலரும் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க.
தோராயமா ஏதாவது இது வரைக்கும் எவ்வளவு இழப்புன்னு ஏதாவது கணக்கெடுப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க?
அது மாதிரி அதற்கான முயற்சிகளை வந்து பாபாசி ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா எல்லா பதிப்பாளர்கள்ட்டையும் குறிப்பா புத்தக இது வந்து புத்தக விற்பனையாளர்கள் மற்ற பதிப்பாளர்கள் சங்கம் அதனால அந்த ரெண்டு தரப்புலையும் அந்த இப்பதான் வந்து அந்த எலக்டட் பாடி இப்ப புதுசா தேர்தல் வச்சு வெற்றி பெற்று வந்திருக்காங்க ஒரு புதிய அணி. அந்த அவங்க வந்து இப்போதுதான் வந்து இப்பதான் வெள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வர்றாங்க. கணக்கெடுப்புகள் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட பேச்சு உரையாடல்கள் மூலமா தான் வந்து ஒரு ஒரு 10 கோடி அப்படிங்கிற அளவுல எல்லாம் தெரிய வருது. ஆனா முழுமையான விவரங்கள் வந்து இனிமேதான் வந்து அந்த குழுவினர் வந்து ஒவ்வொரு பதிப்பாளரையும் புத்தக விற்பனையும் சந்திச்சு பேசின பிறகு அதான் வந்து முழுமையான விவரம் தெரிய வரும். தனிப்பட்ட முறையில தனி உரையாடல்களை பாக்குறப்ப வந்து சில கோடிகளை தாண்டுது அப்படிங்கிறது வெளிப்படையவே தெரியும்.
இதுல இருந்து
ஒற்றை பதிப்பாளருக்கு 2 கோடி ரூபாய் வந்து சேதமாயிருக்குங்கிறப்ப என்னுடைய
இந்த பின்னணியில இந்த ஆண்டுக்கான சென்னை புத்தக கண்காட்சி திட்டமிட்டபடி நடக்குமா அல்லது ஒத்தி வைக்கப்படுமா?
வரலாற்றில் இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து தமிழ் பதிப்புலகம் சந்திக்கிறப்போ நிச்சயமா அதுவும் வெகு விரைவில் வந்து சென்னை புத்தக கண்காட்சி கொண்டு வர நடத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுறதுப்போ இந்த மழை ஏற்பட்டுறதுனால நிச்சயமா இது வந்து தள்ளி வைப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து முடிவெடுத்துட முடியாது. நிச்சயமா வந்து ஒரு அவசர ஏதியம் அந்த பொதுக்குழு கூடி தான் வந்து அவங்க முடிவெடுப்பாங்க. நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு பாக்குறப்போ தள்ளி போறதுக்கான குறைந்தபட்சம் 3 மாத காலமாவது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கு. அதுதான் வந்து ஓரளவுக்காவது அந்த பதிப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட பதிப்பாளர்கள் மீண்டெழுவதற்கான குறைந்தபட்சம் அந்த அவகாசத்தை இந்த 3 மாதமாவது தேவைப்படும் அப்படின்னு தான்
நினைக்கிறேன். இந்த பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் இந்த தங்களுடைய புத்தக இருப்புக்கான காப்பீடு செய்திருக்கிறார்களா? எந்த அளவுக்கு இந்த காப்பீடு குறித்த விழிப்புணர்வு எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் இவங்க மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு இந்த காப்பீடு செய்யும் பழக்கம் நடைமுறையில இருக்கு?
இல்ல அதாவது இந்த தமிழ் பதிப்புலகம் வந்து மிகவும் ஒரு சிறிய ஒரு ஒரு உலகம் அது சிற்றுலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவுல வந்து இந்த காப்பீடு அப்படிங்கிறதுக்கான சிறு சிறு பதிப்பாளர்களா இருக்கிறதுனால பெரிய பதிப்பாளர் இந்த விகடன் போன்ற பெரிய பதிப்பாளர்கள் கனவாசன் பதிப்பகம் இவங்கெல்லாம் வந்து கிழக்கு பதிப்பகம் போன்றவர்கள் வந்து பெரிய அளவுல காப்பீடுகள் செய்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆனா சிறு பதிப்பாளர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து சில சந்தேகங்கள்.
சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்தின் ஆசிரியர் ஆர் முத்துக்குமார். சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டு தலைநகர் நாசமாகியதற்கு செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கும் 3 நீர்நிலைகளின் உபரி நீரையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட தமிழக அரசின் முடிவு முக்கிய காரணம் என்று எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடக ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தி வருகிறார்கள். இந்த பின்னணியில் இந்த குற்றச்சாட்டுக்கள் சரியா என்பதை அலசுகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த டிசம்பர் 2 செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் சென்னையை மூழ்கடித்ததற்கு என்ன காரணம், யார் இதற்கு பொறுப்பு என்பது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்தபடியே இருக்கின்றன. தமிழக அரசின் உயர்மட்டத்தில் ஏரியை திறப்பது குறித்து முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதமே இந்த வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்பது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து தமிழக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து உண்மை நிலையை அறிய தமிழக பொதுப்பணித்துறையின் செயலாளர் பழனியப்பனை சந்தித்து பதிலை பெற முயன்றபோது அது இயலவில்லை. அவர் தொடர்ச்சியாக ஆய்வுப் பணிகளில் இருப்பதாகவே தகவல் வந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை அதன் ஒட்டுமொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடி. டிசம்பர் 1 இதன் கொள்ளளவு 3141 மில்லியன் கன அடியை எட்டியது. கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் மழை பெய்து வந்த நிலையில் விரைவிலேயே இதன் கொள்ளளவு 3396 மில்லியன் கன அடியாக உயர்ந்தது. நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு அதன் 90% அப்போது தாண்டியதால் அந்த சமயத்தில்தான் அணையை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக சில வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆகவே டிசம்பர் 1 காலையில் வினாடிக்கு 1300 கன அடியே திறக்கப்பட்ட நிலையில் 2 இது வினாடிக்கு 29,000 கன அடியாக உயர்ந்தது. மேலும் சென்னையில் டிசம்பர் 1 2 வரை 47 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருந்த நிலையில் அடையாறு ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்த மழை நீரும் அடையாறு ஆற்றிலேயே சேர்ந்தது. இதன் காரணமாக சைதாப்பேட்டை பாலத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வினாடிக்கு 60,000 கன அடி அளவுக்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. கனமழை தவிர அடையாறு ஆற்றின் அகலம் ஆக்கிரமிப்பின் காரணமாக குறைந்திருப்பது உள்ளிட்ட காரணங்கள்தான் இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்கிறார் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளரான ஆ. வீரப்பன்.
அடையாறினுடைய மொத்த கொள்ளளவு ஃப்ளட் ஸ்டோர் கெப்பாசிட்டி அது ஏறக்குறைய 55,000 கியூசக்ஸ் வரலாம். அந்த 1 2 வரும்பொழுது அது அந்த அளவுக்கு 60,000 கியூசக்ஸ் வந்திருக்கிறது. ஆனால் அந்த முழு தண்ணீரும் வெள்ளமும் செம்பரமாக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்ட 29,000 கியூசக்ஸோடு சேர்ந்ததல்ல, கனாடியோடு சேர்ந்ததல்ல. செம்பரமாக்கத்திலிருந்து சைதாப்பேட்டை பாலம் வரைக்கும் ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இடையில் ஒரு 10-15 ஏரிகளும் இருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 4-5 நாட்களாக பெருமழை பெய்திருக்கிறது. அதுவும் 1 475 எம்எம், முதல் நாள் 17 எம்எம், அடுத்த நாள் 475 எம்எம், அதில் ஒரு நாளிலேயே பெய்திருக்கிறது. எனவே இது எல்லாமே சேர்ந்து தான் செம்பரமாக்கம் 29,000, நடுவில் 30 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு வந்த தண்ணி பெருவெள்ளம், இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த சைதாப்பேட்டை பாலத்தில் 60,000 கியூசக்ஸாக வந்திருக்கிறதே தவிர செம்பரமாக்கத்தில் 60,000 திறந்து விடவில்லை. இது புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றன. இரண்டாவது, எங்களுடைய பொறியியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது அடையாறினுடைய ஓட்டத்திலேயே பார்க்கும்பொழுது அதனுடைய அடிமட்ட மட்டம் என்ன, அந்த பெட் லெவல் என்ன, அதனுடைய அகலம் என்ன அந்தந்த இடங்களில் என்று பார்க்கும் பொழுது ஏர்போர்ட் வரை அதனுடைய அகலம் சரியாக இருக்கிறது. ஏறக்குறைய 600-690 அகலம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நந்தம்பாக்கம், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சேதாப்பேட்டை வெளிச்சி வரும் பொழுது அது ஏறக்குறைய 200-250 குறைந்து விடுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் பெட் லெவலும் ஏறக்குறைய 3 மீட்டர் 10 மேலே குப்பைகளை கொட்டி வைத்ததுனால அதுவும் உயர்ந்திருக்கிறது. இந்த அடையாறுடைய ஆற்றினுடைய அகலம் இந்த பகுதியில் மிக குறைவாக ஆகியிருப்பதனாலே, குறைவாக ஆகியிருப்பதனால ஆக்கிரமிப்புகள் குப்பை கொட்டதுனாலையும் மற்ற ஆக்கிரமிப்புகளையும் கட்டடங்கள் மற்ற பில்டிங் இதெல்லாம் சேர்த்துத்தான் ஆகியிருக்கிறது. எனவே வெள்ளம் மேலே உயர்ந்திருக்கிறது.
சென்னையில் டிசம்பர் 1, 2 தேதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பது குறித்து முடிவெடுக்கும்படி 28 முதலே சம்பந்தப்பட்ட தமிழக அரசு செயலாளர்கள் முதலமைச்சரின் உத்தரவுக்கு காத்திருந்ததாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுவதாக ஊடகங்களில் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் தமிழக நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரை முன்கூட்டியே தண்ணீரை திறந்து விடுவது குறித்து முடிவெடுக்க முடியாது என்கிறார் வீரப்பன்.
செம்பரம்பாக்கத்தில் முன்னாலேயே தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் இது ஆகியிருக்காது என்று சொல்வது சரியல்ல. ஒவ்வொரு அணைக்கட்டிலும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் திறந்துவதற்கென்று தனியாக குறிப்பிடப்பட்ட விதிகள், வழிமுறைகள், எல்லாம் வழிகாட்டினர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை கம்பெண்டியம் ஆஃப் வாட்டர் ரெகுலேஷன் என்று சொல்லுவார்கள். அதை திறப்பதற்கு, அதை ஆப்ரேட் செய்வதற்கு அதனுடைய செயற்பொறியாளர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒத்துழைப்போடு, அது அவருடைய ஒப்புதலோடு அந்த அணையை அவரே திறக்கலாம்.
பெருமழை பெய்யக்கூடும் என்பது போன்ற வானிலை முன் அறிவிப்புகளை ஒட்டி நீர்த்தேக்கங்கள் குறித்த முடிவை எடுக்க முடியாது என்கிறார் அவர்.
இந்த யூகங்களின் அடிப்படையில் இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு தண்ணீர் வரலாம் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ரிசர்வாயர் சிஸ்டத்தையோ அல்லது ஒரு நீர்த்தேக்கத்தையோ அல்லது ஒரு இது மாதிரி செம்பரமாக்கம் போன்ற ஏரிகளையோ அதை நிர்வகிக்க முடியாது, நீர் மேலாண்மை செய்ய முடியாது. அதை ஒரு கணக்காக வைத்துக் கொள்ளலாமே தவிர, ஒரு வழி தம்ப் ரூல் மாதிரி வைத்து வரலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு நீர்த்தேக்கத்துக்கும் ஒவ்வொரு ஏரிக்கும் வரக்கூடிய தண்ணீரின் அளவு என்ன, எவ்வளவு மழை பெய்கிறது ஒவ்வொரு நாளும் என்பதற்கு துல்லியமான அக்யூரேட் முடிவுகள் இருக்கின்றன, அளவுகள் இருக்கின்றன, அதுக்குள்ள அளவு கரைகள் இருக்கின்றன. எனவே அதை வைத்துத்தான் நேற்று என்ன வந்தது, இன்றைக்கு என்ன வந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கு என்ன வரும் என்பதை ஒரு முடிவு செய்ய முடியுமே தவிர, இந்த வானிலை ஆய்வு மையங்கள் சொல்வதை மாத்திரம் வைத்து கொண்டே செயல்பட முடியாது.
ஆனால் தற்போதைய தமிழக அரசை பொறுத்தவரை நீர்த்தேக்கங்களை திறப்பது குறித்த முடிவுகள் அந்தந்த நீர்த்தேக்கங்களின் செயற்பொறியாளர்களால் எடுக்கப்படுவதற்கு பதிலாக அரசின் உயர் மட்டத்தில் தான் எடுக்கப்படுகின்றன என்கிறார் வீரப்பன்.
அதை அந்த செயற்பொறியாளரே எடுக்கலாம், அப்படித்தான் அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அன்அபிஷியலாக இல்லீகலாக அது முதலமைச்சரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
கடந்த 2005 கிட்டத்தட்ட இதே அளவுக்கு செம்பரம்பாக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் அந்த தருணத்தில் ஆக்கிரமிப்புகள் குறைவாக இருந்ததால் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படவில்லை என்கிறார்கள் நிபுணர்கள். தவிர அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய மழையும் பெய்யவில்லை என்கிறார்கள் அவர்கள். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அந்த 2 செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கும் விவகாரத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து இதுவரை அதிகாரபூர்வமாக எதையும் அறிவிக்கவில்லை. இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ரோசையாவை திமுக தலைவர் கருணாநிதி இன்று சந்தித்து பேசினார். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டதில் ஏற்பட்ட பாதகங்கள் குறித்து தமிழக ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருப்பதாக கூறினார்.
சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பகத்தின் மன்னிக்கவும் சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் திருக்கேதீஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட மனித உடல் எச்சங்கள் மீதான ஆய்வை வெளிநாட்டில் மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கு மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகளை வெளிநாடொன்றில் பரிசோதனை செய்வதற்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியிருக்கின்றது. பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் 2 முன்னர் 2013 டிசம்பர் மாதம் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக வீதியோரத்தில் நிலத்தை அகழ்ந்த போது அங்கு மனித எலும்புகள் முதலில் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அந்த பகுதியை அகழ்ந்த அங்கு 88 பேருக்குரிய மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அங்கு முற்காலத்தில் வாழ்ந்த கிராமவாசிகள் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய புதைகுழி இருந்த இடத்திலிருந்தே இந்த மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தனர். ஆயினும் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் விடுதலை புலிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் அந்த பிரதேசத்தில் காணாமல் போயிருந்தவர்களே கொலை செய்யப்பட்டு அந்த இடத்தில் ரகசியமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பொதுமக்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்தே அங்கு கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகள் எந்த காலத்தை சேர்ந்தவை என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. உள்ளூரில் இந்த பரிசோதனையை நடத்துவதற்கு வசதி இல்லை என்றும் சீன தேசத்து பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 உள்ள இடங்களை காவல்துறையினர் குறிப்பிட்டு குறிப்பாக சீனாவை பரிந்துரைத்திருந்தனர். இந்த நிலையில் என்ன நடந்தது என இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் அவர்களிடம் கேட்டேன்.
நாங்கள் சைனா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்த அடிப்படையில், முதலாவது யூகோஸ்லேவியாவைச் சேர்ந்த த பெருவியன் டீம் ஆஃப் ஃபோரன்சிக் அந்த்ரோபாலஜி அந்த டீமும், இரண்டாவதாக அர்ஜென்டினா ஃபோரன்சிக் அந்த்ரோபாலஜி டீமும், மூன்றாவதாக த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபோரன்சிக் அந்த்ரோபாலஜி ஆஃப் கௌதமாலா, 3 டீமையும் தான் நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த 3 நிறுவனங்களுக்குள் ஏதாவது ஒன்றுக்கு அனுப்பி அறிக்கையை பெற்று வருகின்ற 3-ஆம் மாதம் 4-ஆம் தேதிக்கு முன்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் கோரியுள்ளது.
நீங்கள் இந்த குறிப்பிட்ட 3 நாடுகளில் உள்ள நிறுவனங்களின் பெயரை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன?
இந்த மூன்று நிறுவனங்களும் ஏற்கனவே நாங்கள் காணா போனோர் சார்பான சட்டத்தினைகள் இணைந்து இதுல அவர்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை தெரிந்து கொடுத்திருந்தோம். அவர்கள் ஏற்கனவே சில நாடுகளுக்கு இதுக்கான ஆய்வளிச்சதான முன் அனுபவங்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நம்பத்தன்மையை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் அந்த இடங்களை தெரிவு செய்து வழங்கியிருந்தோம் மூன்று நாடுகளை.
நீங்கள் கூறியதன்படி இந்த பரிசோதனை நடத்துவதற்காக எவ்வளவு எலும்பு கூடுகள் அல்லது மனித எச்சங்கள் அனுப்பப்பட இருக்கின்றன?
ஏற்கனவே அன்றாபுர வைத்தியசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள 88 எலும்பு கூடுகளில் அதன் மாதிரிகள் சிலவற்றை எடுத்து அதனை அதாவது சட்டத்தினர்கள் முன்னாலும் உரிய அதிகாரிகள் முன்னாலும் பொதி செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஏற்கனவே சிஐடியினரால் நீதிமன்றத்தில் கூறப்பட்டது இதில் ஒரு சேபக்கால இருந்ததாகவும் இவர்கள் முற்காலங்களிலே இறந்தவர்கள் என்றும் பல கதைகள் சொல்லப்பட்டிருந்த இடத்தில் நாங்கள் இவர்கள் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆகவே இந்த எலும்புகளின் வயது எந்த காலப்பகுதிக்குரியவர்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வாதிட்டுக் கொண்டிருக்கின்றோம்
என்றார் சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீன் சந்தேக மரணம் தொடர்பான உரையின் போது நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சியினர் அவரை தாக்க முற்பட்டமையினால் சபைக்குள் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ரக்பி விளையாட்டு வீரரான வசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உரையாற்றுகையில் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சியினர் அவரை தாக்க முற்பட்டுள்ளனர். முன்னதாக வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உரையாற்றியதன் பின்னர் ஆளுங்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தனது உரையை ஆரம்பித்தார். இதன்போது கடத்தப்பட்டு சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ரக்பி விளையாட்டு வீரர் வசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பில் அவர் தனது கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்தார். இச்சந்தர்ப்பத்தில் எழுந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் வழக்கு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என கோஷம் எழுப்பினர். இதையடுத்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கிடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் தன்னை தாக்க வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நான் தாஜுதீனின் பெயரை சொன்னவுடன் எதிர்க்கட்சியில் உள்ள மூன்று உறுப்பினர்கள் என்னை தாக்க வந்தார்கள். அவர்கள் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார்கள். சபாநாயகர் அவர்களே, எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாயின் அந்த பொறுப்பை நீங்களே ஏற்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான். இதனிடையே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் தடவையாக எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியினரை சபைக்குள் வைத்து தாக்க முற்பட்ட சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்தார்.
செய்தியை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்திய அரசு சார்பில் இலங்கையில் கட்டப்படும் வீடுகள் மலையகத்திலும் கட்டப்படும் என்று இலங்கைக்கான இந்திய தூதர் இன்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் மலையக பிரதேச மக்களுக்கும் இந்திய அரசாங்கம் வீட்டு வசதிகள் மற்றும் மருத்துவமனை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சிங்ஹா அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். இந்திய அரசின் நிதியுதவியில் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையில் 200 படுக்கை வசதிகளை கொண்ட விடுதி கட்டிட திறப்பு விழா வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார்.
Government of India's assistance program is the 50,000 houses that are being built in the north, east and the central.
இந்திய அரசின் உதவி திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்திலும் 50,000 வீடுகள் அமைக்கப்பட்டு வரும் திட்டம் முக்கியமானது. இதில் 40,700 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டு விட்டன. இவற்றில் 95% வீடுகள் வடமாகாணத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் விரைவில் முடிவடையும் என்று நம்புகிறோம். அதேவேளை மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மாவட்டத்திலும் ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்திலும் 4,000 வீடுகளை கட்டுவதற்கான பணிகள் விரைவில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. அதேவேளை மலையகத்தில் டிக்கோய நகரில் 150 படுக்கை வசதிகளை கொண்ட நோயாளர் விடுதி தொகுதியொன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா பொது மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 200 படுக்கைகள் கொண்ட வைத்திய விடுதியின் மூலம் வடமாகாணத்திலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மருத்துவத்துறைக்கு கணிசமான உதவிகளை இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. இலங்கை அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டின் பல பகுதிகளிலும் மேற்கொண்டு வருகின்ற இந்தியா கடந்த 2005 முதல் 2.6 பில்லியன் ரூபாய் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றது என்றார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சிங்ஹா அவர்கள். இந்த வைபவத்தில் சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர் பசில் காசிம், வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் சத்தியலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் பழுகக்கார, வடமாகாண சபையின் அவைத்தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. பாரிஸ் தாக்குதல்கள் நடந்து ஒரு மாதமாகும் நிலையில் பிரான்சில் அமலில் இருக்கும் அவசர நிலை சட்டங்கள் காரணமாக அந்நாட்டில் முஸ்லீம்களின் சிவில் உரிமைகள் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வீடுகளில் அதிரடி சோதனைகளை நடத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் பிபிசியின் திவ்யா தல்வர் அளித்த குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்கின்ற பெப்பக்ரில் உணவு விடுதியில் மாலை நேரம் வாடிக்கையாளர்கள் கூடியிருந்த போது திடீரென்று ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் அதிரடியாக உள்ளே நுழைந்தார்கள். அந்த கட்டிடத்துக்குள் இருக்கின்ற எல்லா அறைகளின் கதவுகளையும் உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து தேடுதல் நடத்தியிருக்கிறார்கள். போலீசார் எதனையும் கண்டுபிடிக்கவில்லை, தேடுதலுக்கு என்ன காரணம் என்று சொல்லவில்லை என்று அங்கிருக்கின்ற பணியாளர்கள் பிபிசியிடம் கூறினார்கள். பணியாளர்களும் உணவகத்தின் உரிமையாளரும் முஸ்லீம்கள் என்பதால் தங்களின் வியாபார நிலையம் மீண்டும் இலக்கு வைக்கப்படக்கூடும் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள இப்போது விரும்புவதில்லை. முஸ்லீம் என்றவுடன் முன் அனுமானத்திற்கு வந்து விடுகிறார்கள். அதுதான் எனக்கு பயம் தருகிறது என்றார் அந்த பாரிஸ் வாசி. பாரிஸில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னர் நடந்த தாக்குதல்களுக்கு பின்னர் பிரான்சில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரை பிரான்ஸ் அதிகாரிகள் 2000 அதிகமான தேடுதல் வேட்டைகளை நடத்தியிருக்கிறார்கள். 330 பேரை வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார்கள். முதல் தடவையாக 3 பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பிரான்சின் அவசரகால நிலை விதிகளின் கீழ் அந்நாட்டு காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமலேயே எந்த நேரத்திலும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் வீடுகளையும் தனியாரின் கட்டடங்களையும் சோதனையிட முடியும். பிடியாணை இல்லாமலும் நீதிபதியின் அனுமதி இல்லாமலும் நபர்களை வீட்டுக்காவலில் வைத்திருக்கவும் முடியும். ஆனால் இந்த அதிகாரங்கள் பரவலான துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்று மனிதுரிமை குழுக்கள்
அஞ்சுகின்றன.
தனியாரின் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன, பள்ளிவாசல்கள் அலங்கோலப்படுத்தப்படுகின்றன, உணவகங்கள் அதிரடி தேடுதல்களுக்கு உள்ளாகின்றன. இந்த நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் மக்களை பாதிக்கின்றன என்று அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. இதனால் சிவில் உரிமைகள் மீறப்படுகின்றன என்பதுதான் எங்களின் கவலை என்றார் பிரான்சில் இஸ்லாமியர்கள் பற்றிய தேவையற்ற அச்சங்களை களைவதற்காக குரல் கொடுத்து வருகின்ற அமைப்பொன்றைச் சேர்ந்த யாசிர் லோவாட்டி. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு தேடுதல் நடவடிக்கையையும் அனுமதிக்கப் போவதில்லை என்றுதான் அரசாங்கம் கூறுகிறது. தேடுதல்களும் வீட்டுக்காவல்களும் நியாயமான முறையில் நம்பகமான தகவல்களின் அடிப்படையிலேயே நடத்தப்படுகின்றன என்று உள்துறை அமைச்சர் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் கூறியிருக்கிறார். போலீசாருக்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கண்டிப்பான விதிமுறைகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தான் தனது வீட்டுக்கதவை திறந்தவுடன் தனது முகத்தை நோக்கியே போலீசார் துப்பாக்கியை நீட்டிக்கொண்டு உள்ளே வருவதாக இந்த பாரிஸ் வாசி கூறுகிறார். நடுஜாமத்தில் குறைந்தது 30 போலீஸ்காரர்கள் தனது வீட்டுக்குள் நுழைந்ததாகவும் தனது மகள் அவரது அறைக்குள்ளே அச்சத்தில் உறைந்து போயிருந்ததாகவும் இவர் கூறுகிறார். ஆனால் வந்த காவல்துறையினர் எதையுமே அந்த வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றும் அவர் கூறுகிறார்.
About how did they came with guns.
அவர்கள் வந்த விதம்தான் எனக்கு கடுமையான சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. துப்பாக்கிகளுடன் வந்தார்கள். முஸ்லிம் சமூகத்தை அச்சத்தில் வைத்திருப்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம் என்றார் அவர். தாங்கள் அளவுக்கு அதிகமாகவே இலக்கு வைக்கப்படுவதாக சில முஸ்லிம்கள் நம்புகின்றனர். டஜன் கணக்கான வீட்டுக்காவல் உத்தரவுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஆனால் இனிமேலும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்காமல் பிரான்சின் குடிமக்களை பாதுகாப்பதற்கு இந்த அவசரகால சட்டவிதிகள் அவசியமானவை என்றுதான் அரசாங்கம் கூறுகிறது. அவசரகால சட்ட விதியின் கீழ் இருக்கின்ற சில அதிகாரங்களை 3 மாதங்களை தாண்டியும் நீட்டித்து வைத்திருப்பதற்கும் அரசாங்கம் திட்டமிடுகிறது.
பிபிசியின் திவ்யா தல்வரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
காலநிலை மாற்றம் குறித்த உலக மாநாட்டை நடத்தும் பிரான்ஸ் அதில் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான காலக்கெடுவை சனிக்கிழமை வரை நீட்டித்துள்ளது. IS தீவிரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியில் சிரிய அரசுக்கும் ஃப்ரீ சிரியன் ஆர்மி கிளர்ச்சியாளர்களுக்கும் விமானம் மற்றும் ஆயுத தேவைகளை ரஷ்ய ராணுவம் பூர்த்தி செய்து வருகிறது என்கிறார் ரஷ்ய அதிபர் புடின். சிரியாவின் டெல்டமர் நகரில் IS தீவிரவாதிகள் 3 தற்கொலை கார்குண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் 20 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.